So we are going to pray for some children at the beginning.
ஆரம்பத்திலே நாம் சில பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்க போகிறோம்.
There is no law that we should dedicate children in the church.
சபையிலே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணம் நமக்கு இல்லை.
There are only two things that Jesus commanded as ordinances. One is baptism and the other is the Lord's table.
இரண்டு காரியங்களை தான் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். ஒன்று ஞானஸ்நானம், இரண்டாவது கர்த்தருடைய பந்தி.
But we read that Jesus also was dedicated to the Lord as a baby.
ஆனால் இயேசும் குழந்தையாக இருந்த பொழுது தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்து அவருக்காக ஜெபித்தார்.
It says in Luke 2 verse 22 they presented him to the Lord.
லூக்கா 2:22 தேவனுக்கென்று அவர்கள் அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணினார்கள்.
That was a commandment in the Old Testament.
இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டளை.
That the first boy that is born, verse 23, must be given to the Lord.
முதல் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை அது தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். 23:23 நாம் வாசிக்கிறோம்.
In the law, the first born male shall be called holy to the Lord.
முதல் பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்பது எனப்படும்.
You know why?
என்பது நியாயப்பிரமாணம். ஏன் தெரியுமா?
Because in Egypt all the first born sons were killed.
எகிப்து தேசத்திலே முதல் பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது.
But the first born sons of Israelites were not killed because they put the blood on the door.
அவர்கள் அந்த இரத்தத்தை நிலைக்காலிலே பூசினபடினாலே இஸ்ரவேல் குடும்பங்களிலே உள்ளதன முதல் பிறன இந்த ஆண் பிள்ளையும் கொல்லப்படவில்லை.
So the Lord said from now on
ஆகவே ஆண்டவர் சொன்னார்
first born sons belong to me.
ஆகவே இப்பொழுதிலிருந்து முதற் பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்னார்.
So Jesus was Mary's first born, so she presented him.
ஆகவே மரியாளுக்கு இயேசு முதற் பேறான ஆண் பிள்ளை. ஆகவே அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள்.
She had four other sons. She didn't have to present them.
மரியாளுக்கு இன்னும் நான்கு பிள்ளைகள் அதற்கு பிறகு பிறந்தார்கள். அவர்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை.
But in the New Testament,
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே
all our children belong to the Lord.
நம்முடைய எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு சொந்தம்.
Sons and daughters.
ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும்
We say, Lord, they are all yours.
ஆண்டவரே என்னுடைய எல்லா பிள்ளைகளும் உம்முடையவர்கள்.
But you give them to us for a few years and we want to bring them up in a godly way.
ஒரு சில ஆண்டுகள் எங்களிடத்தில் இருக்க முடியாய் கொடுக்கிறீர் ஆண்டவரே, அவர்களை தேவ பக்தியிலே நாங்கள் வளர்க்கட்டும்.
We had a brother in one of our churches whose daughter died when she was 14 years old.
நம்முடைய சபைகளிலே ஒரு சபையில் உள்ள ஒரு சகோதரனுடைய மகள் 14 வயதாக இருக்கும் பொழுது மரித்து விட்டாள்.
It was the eldest daughter.
அந்த மகள் அந்த குடும்பத்திலே மூத்த மகள்.
Imagine if your eldest daughter dies when she is 14 years old.
கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய மூத்த மகள் 14 வயதாகிறது, மரித்து விட்டால் எப்படி இருக்கும்?
But she was a very godly girl.
அதே சமயத்திலே அந்த மரித்த அந்த பெண் உயிரோடு இருக்கும் பொழுது மிகுந்த தேவபக்தியுள்ள மகளாக இருந்தாள்.
Very modest and God fearing.
மிகவும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய நாணமுள்ள ஒரு மகளாய் வளர்ந்தாள்.
That is because the parents brought her up in that way.
அது ஏன் என்று சொன்னால் பெற்றோர்கள் அந்த விதமாக அந்த பிள்ளையை வளர்த்தார்கள்.
So I told that brother.
ஆகவே நான் அந்த சகோதரனிடத்தில் சொன்னேன்.
I said God sent a little baby into your home 14 years ago.
14 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிறு குழந்தையாக தேவன் அந்த குழந்தையை உங்கள் வீட்டுக்கு அனுப்பினார்.
A baby who knew nothing.
அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது.
And you took that baby and in 14 years you made her into a wonderful godly girl.
நீங்கள் அந்த சிறு குழந்தையை எடுத்து 14 ஆண்டுகளிலே மிகவும் நேர்த்தியான ஒரு தேவ மகளாய் வளர்த்து விட்டீர்கள், ஆளாக்கினீர்கள்.
And you presented that girl back to God.
அந்த குழந்தையை மீண்டுமாய் தேவனுக்கே நீங்கள் ஒப்புக் கொடுத்து விட்டீர்கள்.
See what a wonderful work you did.
நீங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள்.
God will say well done.
தேவன் நல்லது என்று சொல்லுவார்.
I gave you a little baby who knew nothing.
ஒன்றுமறியாத ஒரு குழந்தையை நான் உனக்கு கொடுத்தேன்.
And in 14 years you trained her to be a really godly girl.
14 ஆண்டுகளிலே உண்மையான தேவபக்தியுள்ள ஒரு மகளாய் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள்.
You and I also got babies that God gave us.
உங்களுக்கும் எனக்கும் தேவன் பிள்ளையாய் சிறு குழந்தையாய் நமக்கு கொடுத்திருந்தார்.
What have you done with them?
நாம் அந்த குழந்தையை வைத்து என்ன செய்திருக்கிறோம்?
Have you trained them?
அவளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோமா?
Can you present them one day to God and say, here is what you gave me, Lord.
ஒரு நாளிலே ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிற நீதோ என்று நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா?
See Hebrews in chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரம்.
Hebrews chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரம்.
And verse 13.
13 வசனம்.
Here it says, Behold I and the children whom God has given me.
நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார்.
That is a quotation from the Old Testament.
இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான ஒரு வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார்.
From Isaiah chapter 8.
ஏசாயா 8 அதிகாரம்.
Isaiah 8 and verse 18.
ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனம்.
Isaiah says.
ஏசாயா சொல்கிறார்.
Behold I and the children whom the Lord has given me.
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்.
For signs and wonders. In Mount Zion.
Sion பர்வதத்திலே அவர்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள் இருக்கிறோம்.
One day when you stand before God.
ஒரு நாளில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது.
Don't just say, Lord, here I am.
ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டாம்.
When Jesus comes.
இயேசு வரும் பொழுது.
What are you going to say?
நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்?
Lord, here I am.
ஆண்டவரே இதோ இருக்கிறேன்.
If you are single, that is okay.
கல்யாணமாகாதவராக இருந்தால் அது சரிதான்.
If you are married and God gives you children,
நீங்கள் திருமணமாகி தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தால்,
then in that day you must say, Lord, here I am, and here are all the children you gave me.
அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதோ நாங்கள் இருக்கிறோம், நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் என்று சொல்ல வேண்டும்.
You gave me 2 children, 3 children, 4 children, they're all here.
நீர் எனக்கு 2 பிள்ளைகளை, அல்லது 3 பிள்ளைகளை, 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிற எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள்.
I brought them up for you.
உங்களுக்கென்று நான் அவர்களை வளர்த்திருக்கிறேன்.
It was not easy.
அவள எளிதான வேலை இல்ல.
But I sacrificed everything so that I could stand with them before you.
ஆண்டவரே உமக்கு முன்பாக என் பிள்ளைகளோடு நிற்கும்படியாக நான் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன்.
Thank you Lord for helping me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி.
That should be your goal.
இதுவே உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும்.
That when you stand before the Lord you can say behold me and the children you have given me.
தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே இதோ நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்ல வேண்டும்.
And that is why from earliest childhood we must teach them the fear of God.
ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நாம் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
We must teach them to obey their parents.
அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
We must never tolerate 2 things.
இரண்டு காரியங்களை நாம் ஒரு காலம் பொறுத்துக் கொள்ளவே கூடாது.
Never tolerate disobedience and dishonoring parents.
கீழ்ப்படியாமையும் பெற்றோரை கனவீனமாய் நடத்துகிறதையும் பொறுத்துக் கொள்ளக்கூடாது.
Secondly, you must never tolerate that telling lies.
இரண்டாவது, அவர்கள் பொய் சொல்லுகிறதை ஒரு காலம் நாம் பொறுத்துக் கொள்ளக்கூடாது.
It doesn't matter if they don't come first in the class.
பள்ளியிலே முதல் ரேங்க் வாங்காவிட்டால் பரவாயில்லை.
If they are God fearing,
அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால்,
and they don't tell lies,
பொய் சொல்லாதவர்களாக இருந்தால்,
and you sought to bring them up in the fear of God,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் வளர்ப்பதற்கு முயற்சி செய்திருந்தால்,
God will help you mightily.
தேவன் உங்களுக்கு வல்லமையாக உதவி செய்வார்.
We must believe that in an evil world God will help us to bring up our children.
தீமையான இந்த உலகத்திலே தேவன் தமக்கென்று நாம் பிள்ளைகள் வளர்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்ப வேண்டும்.
And if some of your children are going astray,
உங்களுடைய பிள்ளைகளிலே சிலர் வழிவிலகி போகிறார்கள் என்றால்,
pray for them every day.
ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள்.
Prayer is like putting a rope around their neck.
உடைய ஜெபமானவருடைய கழுத்திலே ஒரு கயிறை சுற்றி வைப்பது போல.
Around their body.
அல்லது அவருடைய உடலை சுற்றி நீங்கள் கயிறை போய் வைத்து கட்டி இழுப்பது போல.
Run a long way.
அந்த கயிறை வைத்துக் கொண்டே அவர் நீண்ட தூரம் ஓடலாம்.
But one day they come to the end of the rope.
ஒரு நாளிலே அந்த கயிறின் கடைசியில வந்து விடுவார்கள்.
And they won't be able to run anymore.
அதற்கு பிறகு முறையால் ஓட முடியாது.
And God will pull them back.
நீங்கள் இப்பொழுது பின்னால் இழுக்க வேண்டும்.
That is what prayer does.
இதை தான் ஜெபம் செய்கிறது.
You keep praying, God will pull them back.
நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் தேவன் அவர்களை பின்னாக கொண்டு வருவார்.
உங்களை
தேவனிடத்தில் கொண்டு வருவார்.
Nothing impossible with God.
தேவனிடத்தில் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
And so we want to pray for these children that God will give these parents wisdom to bring
ஆகவே
them up in the fear.
இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் பெற்றோருக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம்.
We have a big responsibility when we have children in the church.
சபையிலே பிள்ளைகள் இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிய பொறுப்பாக இருக்கிறது.
There must be nothing that we do that will cause these children to stumble.
இந்த பிள்ளைகள் இடர் செய்ய முடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்க கூடாது.
We read in Matthew chapter 18.
மத்தேயு 18 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 6.
6 வசனம்.
anyone causes these little ones who believe in me to stumble, it is better that a heavy millstone be hung around his neck and he be drowned in the depth of the sea.
மத்தேயு 18:6 வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியல் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
Can you imagine Jesus speaking such strong words?
இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை இயேசு பேசுகிறதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Tie a heavy millstone round your neck and go and drown in the depths of the sea.
கழுத்திலே பாரமான இயந்திரக்கல்லை கட்டி கடலிலே போய் அமிழ்ந்து உள்ளே போய்விடு.
If some brother spoke like that, you would think he is not Christ-like.
யாராவது ஒரு சகோதரன் இந்த வார்த்தைகளை பேசியிருந்தால் இவர் கிறிஸ்துவை போல இல்லை என்று சொல்லிவிடுவீர்கள்.
But this is Jesus himself saying it.
ஆனால் இங்கே இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்கிறார்.
It is a very serious thing to do something that will lead these little children astray.
இந்த சிறிய பிள்ளைகளை இடரச் செய்யும்படியாய் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் அது சீரியஸான காரியம்.
Some bad habit that the children learn from their parents.
பெற்றோரிடத்திலிருந்து சில கெட்ட பழக்கங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்வது.
I know one young man who is a chain smoker, slave to smoking.
ஒரு வாலிபன் எனக்கு தெரியும், அவன் தொடர்ந்து சிகரெட் பிடிக்கும் பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தான்.
He is not converted.
அவன் மனம் திரும்பவில்லை.
I asked him, how did you start smoking?
நீ எப்பொழுது இப்படி புகை பிடிக்க ஆரம்பித்தாய் என்று கேட்டேன்.
He says, when I was a small boy.
நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது.
My father used to send me to the shop to buy cigarettes for him.
எனக்கு போய் சிகரெட் வாங்கி கொண்டு வா என்று அப்பா காசு கொடுத்து கடைக்கு அனுப்புவார்.
And without my father's knowledge, I started smoking.
என்னுடைய அப்பாவுடைய அறிவுக்கு தெரியாமலேயே நான் புகை பிடிக்க ஆரம்பித்தேன்.
They are unconverted people. We can't say anything.
அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களை குறித்து நாம் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை.
There's something we can learn from there.
ஆனால் அவர்களிடத்திலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
Are your children learning some bad habits from you?
உங்களிடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் சில கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறார்களா?
Are your children learning to speak rudely because you speak rudely to your wife or your
நீங்கள் உங்களுடைய கணவனிடத்திலே அல்லது மனைவியிடத்திலே கண்ணிய குறைவாய் பேசுகிறதை பார்த்து உங்களுடைய பிள்ளையும் மரியாதை குறைவாய் பேச கற்றுக்கொள்கிறதா?
I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
It is better for children to learn smoking than to learn to speak rudely.
கடினமாய் பேசுவதை கற்றுக்கொள்வதை பார்க்கலும் புகைப்பிடிக்க கற்றுக்கொள்வது நல்லது என்று சொல்லுவேன்.
Person who smokes will not go to hell.
புகை பிடிக்கிறவன் நரகத்துக்கு போக மாட்டான்.
But if a person does not speak respectfully, there's a chance they'll go to hell.
ஆனால் மரியாதை குறைவாய் பேசுகிற ஒரு மகன் அவன் நரகத்துக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம்.
I'm not saying smoking is a good habit.
ஆகவே புகை பிடிப்பது நல்ல பழக்கம் என்று நான் இங்கே சொல்லவில்லை, விளம்பரப்படுத்தவில்லை.
It destroys this body.
புகை பிடிப்பது இந்த சரீரத்தை கெடுக்கிறது.
But there are sins of the soul which are much worse.
ஆனால் ஆத்மாவின் பாவம் அதை காட்டிலும் கொடியது.
We look down on somebody who smokes or drinks.
புகை பிடிக்கிறவனை குடிக்கிறவனை நாம் பார்த்து அற்பமாய் எண்ணுகிறோம்.
He is destroying his body.
அவன் தன்னுடைய சரீரத்தை அழிக்கிறான்.
But the way we speak and the way we behave with people, we are destroying a person's soul.
ஆனால் நாம் பேசுகிற விதமும் நாம் ஒருவரை நடத்துகிற விதமும் நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறதா இருக்கிறது.
So be very very careful in your home that you don't lead your children astray.
ஆகவே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை முறையின் மூலமாக பிள்ளைகளை வழிவிலக செய்யாதபடிக்கு நீங்கள் கவனமுள்ளவராக இருக்க வேண்டும்.
I want to say to you parents that when you have a disagreement, don't disagree in the presence of your children.
பெற்றோரே உங்களுக்கு நான் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுமேயான் அதை பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டாம்.
Please go somewhere else and express your disagreement.
நீங்கள் வேற எங்கேயாவது தனியாக சென்று இருவரும் ஒருவருக்கொருவர் உள்ள கருத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள்.
Don't let your children ever see you arguing and fighting with each other.
நீங்கள் ஒருவரோடொருவர் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுவதை உங்கள் பிள்ளைகள் ஒரு காலம் பார்க்க வேண்டாம்.
If you do that, then it is better to put a millstone around your neck and drown in the sea.
அப்படி செய்வீர்களானால் உங்கள் கழுத்திலே இயந்திரக்கல்லை கட்டிக்கொண்டு நீங்கள் கடலிலே போய் குதித்து விடுங்கள்.
It's a very serious thing.
அது மிகவும் கொடிய ஒரு பாவம்.
So it's a very sacred responsibility to have children.
ஆகவே பிள்ளைகளை வைத்திருப்பது என்பது ஒரு புனிதமான பொறுப்பு.
At the same time,
அதே நேரத்திலே
if you bring them up properly,
நீங்கள் அவர்களை ஒழுங்காக வளர்ப்பீர்களானால்
they can be a greater blessing to the world than you could have been.
நீங்கள் இருந்திருப்பதை காட்டிலும் அவர்கள் இந்த உலகத்திற்கு அதிக ஆசீர்வாதமானவர்களாக இருக்க முடியும்.
Think of this young man called Timothy.
தீமோத்தி என்றதான் இந்த இளம் வாலிபன் எண்ணி பாருங்கள்.
He was a young believer, maybe 18 or 19 years old.
அவனுக்கு ஒருவேளை 18-19 வயதாய் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி.
But he was already a disciple at that age.
ஆனால் அந்த வயதிலேயே ஒரு சிஷ்யனாய் மாறிவிட்டார்.
See Acts 16 verse 1.
அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 1 வசனம்.
Acts of the Apostles chapter 16 verse 1.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 1 வசனம்.
Paul came to Derbe and Lystra.
பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனார்.
And there was a disciple there named Timothy.
அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான்.
The son of a Jewish woman but his father was a Greek.
அவன் விசுவாசமுள்ள ஒரு தாயினுடைய யூத ஸ்திரீனுடைய மகன். அவருடைய தகப்பன் கிரேக்கர்.
He was a young man.
இந்த தீமோத்தேயு ஒரு வாலிபன்.
Maybe 18 19 years old.
18-19 வயதாக இருந்திருக்கும்.
But he was a disciple.
ஆனால் ஒரு சீஷன்.
How did he become a disciple?
அவன் எப்படி ஒரு சீஷனாய் மாறினார்?
Because his mother gave him faith.
தீமோத்தேயுடைய தாய் இந்த தீமோத்தேயுக்கு விசுவாசத்தை கொடுத்தார்கள்.
It says here that Timothy's mother was a Jewish woman but his father was Greek.
இங்கே பார்க்கிறோம் தீமோத்தேயுடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ தகப்பன் கிரேக்கன்.
And it was against the law of Moses for a Jewish person to marry a Greek.
ஒரு யூத மனிதன் ஒரு யூத நபர் ஒரு கிரேக்க நபரை திருமணம் செய்வது என்பது பழைய உடன்படிக்கைக்கு விரோதமானது, பிரமாணத்துக்கு விரோதமானது.
His mother must have disobeyed God in marrying a Greek.
ஆகவே தீமோத்தேயுடைய தாய் தன்னுடைய திருமண விஷயத்திலே கிரேக்கரை கல்யாணம் பண்ணுவதிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்.
But this Timothy's mother was a God fearing woman.
ஆனால் தீமோத்தேயுடைய தாயினுடைய தாயும் கடவுளுக்கு பயப்படக்கூடிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ.
2 Timothy chapter 1.
2 தீமோத்தேயு 1 அதிகாரம்.
2 Timothy 1. அந்த
விசுவாச முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று சொல்கிறார்.
So there was this God fearing lady called Lois.
ஆகவே லோவிசால் என்கிற கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள்.
And she had a daughter called Eunike.
அவர்களுக்கு ஐனிக்கியாள் என்றதன ஒரு மகள் இருந்தார்கள்.
And she gave her some faith.
அந்த ஐனிக்கியாளுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை கொடுத்தார்கள்.
As she grew up.
அவர்கள் வளர்ந்தார்கள்.
She backslid.
வளர்ந்து பின்வாங்கி போய் விட்டார்கள்.
And married one Greek man.
பின்வாங்கி போய் ஒரு கிரேக்க மனிதனை திருமணம் செய்து கொண்டார்கள்.
He probably had no time for God but only business and making money.
அந்த கிரேக்க மனிதனுக்கு தேவனுக்கென்று கொடுப்பதற்கு நேரமில்லை. அவர் முழுமையாய் தொழில் செய்து கொண்டிருந்திருக்கலாம்.
And she got this little baby.
அப்பொழுதுதான் இந்த சிறு குழந்தை பிறக்கிறது.
Then I think she began to take her life seriously.
அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கருத்தாய் எடுத்துக்கொண்டார்கள் என்று நம்புகிறேன்.
She must have said, Lord, I'm sorry that I went astray. Help me to at least bring up this child in a good way.
அந்த தாய் சொல்லியிருந்திருப்பார், ஆண்டவரே நான் வழி விலகி போய்விட்டேன், அதற்காக நான் மனம் வருந்துகிறேன், இப்பொழுது குழந்தையாவது நன்றாக வளர்க்க எனக்கு கிருபை தாரும்.
The father had no interest in reading the Bible.
தகப்பனுக்கு வேதத்தை வாசிப்பதிலே சற்றும் விருப்பம் இல்லை.
Some of you are like that. Your husband has got no interest in spiritual things.
உங்களிலே ஒரு சிலர் அப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய கணவருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் விருப்பமே இல்லை.
This Eunike was like that.
இந்த ஐனிக்கியால் அப்படிப்பட்டவளாய் இருந்தார்கள்.
Timothy's father had no interest in spiritual things.
தீமோத்தேயுடைய தகப்பனுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் எந்த விருப்பமும் இல்லை.
But this mother,
ஆனால் இந்த தாய்,
all by herself,
தானாகவே தன்னந்தனியாய்
brought up this boy so well.
இந்த மகனை மிகவும் நேர்த்தியாக வளர்த்தார்கள்.
That by the time he was 19 years old, he was a disciple of Jesus Christ.
19 வயதாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறினார்.
And such a good disciple that Paul said, I want him on my team.
இந்த சீஷன் எவ்வளவு நல்லவனா இருந்தான், நேர்த்தியானவனா இருந்தான் சொன்னால், பவுல் என்னுடைய குழுவில் அவர் ஊழியராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
And later on Paul says in Philippians 2.
அதற்கு பிறகு பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே,
in chapter 19 and verse 20, chapter 2 verse 19 and 20.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 20 வசனங்கள்.
I don't have anybody like Timothy.
தீமோத்தேயை போல எனக்கு வேறு யாருமே இல்லை.
Nobody else who will genuinely be concerned for your welfare.
உங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் தீமோத்தேயை என்று வேறு ஒருவரும் இடத்தில் இல்லை.
All the others are seeking their own.
மற்ற எல்லாரும் தனக்கானவைகளை தேடுகிறார்கள்.
Timothy is seeking the things of Christ.
தீமோத்தேயோ கிறிஸ்துவின் காரியங்களை தேடுகிறார்.
And he became a mighty apostle.
அவர் மகந்த வல்லமையுள்ள அப்போஸ்தலனாய் மாறினார்.
He could carry on the ministry that Paul gave him after Paul died.
பவுல் மரித்த பிறகு பவுல் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாய் தீமோத்தேயு ஊழியம் செய்கிறார்.
How did it happen?
எப்படி நடந்தது?
Only because of his mother.
தன்னுடைய தாயின் நிமித்தமாக மட்டுமே.
Single-handedly she brought up that boy.
தன்னந்தனி ஆளாக அந்த தாய் தன்னுடைய மகனை வளர்த்தாள்.
She could not become an apostle.
தான் ஒரு அப்போஸ்தலனாய் மாற முடியவில்லை.
But she repented of her backsliding. and trained up a boy to become an
apostle. Anal thanudaiya pinmaatrathilirundhu manam thirumbi thanudaiya maganai devabhaktiyulla vaazhkaiyil valarthaargal.
What a tremendous encouragement.
Enna oru utshaagam.
Many of you, both father and mother, are believers.
Ungalil anegar thagappanum thaayum iruvarum sernthu viswasigalai irukkireergal.
What a tremendous opportunity you have to bring up all your children to be disciples of Jesus Christ.
Ungalil ella pilligalum Yesu Kristu shishrai valarpadharku ungalku evlo periya ariya tharanam kadaithirukkirathu.
That is our greatest responsibility.
Idhu dhaan nammudaiya megaperiya poruppu.
Many things that are happening in the world now indicate that we are moving towards the coming of Jesus Christ.
இந்த உலகத்திலே தற்பொழுது நடக்கக்கூடிய பல காரியங்கள் நாம் இயேசுவின் வருகையை சமீபமாக எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறது.
We must be prepared for that.
அதற்கென்று நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
We must be ready to meet the Lord when he comes.
இயேசு வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
The Bible says we will all stand before him one day.
ஒரு நாளிலே நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
2 Corinthians chapter 5.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
Verse 10.
10th vasanam.
We must all appear before the judgment seat of Christ.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
That is going to happen very soon.
அது மிக சீக்கிரமாய் நடைபெற போகிறது.
Every one of us will be rewarded for what we have done in our body.
நாம் ஒவ்வொருவரும் நம் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும்.
That's why we must really seek to keep our conscience clear.
ஆகவே தான் உண்மையாலுமே நம்முடைய மனசாட்சியை நாம் தூய்மையாய் காத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலே நம்முடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும்.
You cannot keep another person's conscience but keep your own conscience.
மற்ற நபருடைய மனசாட்சியை நீங்கள் சுத்தமாய் காத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் சுத்தமாய் காத்துக் கொள்ள முடியும்.
The Bible compares our life to like going in a ship.
நம்முடைய வாழ்க்கையை கப்பலின் பிரயாணத்திற்கு ஒப்பாக வேதம் சொல்கிறது.
And the conscience is the thing that guides the ship.
மனசாட்சி தான் அந்த கப்பலை திசை காட்டி வழிநடத்துகிறது.
If you neglect your conscience,
உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் தள்ளிவிட்டால்,
your ship will crash.
அந்த கப்பலானது அது நொறுங்கி போய்விடும்.
See 1 Timothy chapter 1.
1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
and verse 19.
19ஆம் வசனம்.
Keep faith and a good conscience which some have rejected and suffered shipwreck in regard to
இந்த நல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
The most important thing that we have to keep carefully to be ready for the coming of the Lord is our conscience.
நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படிக்கு நாம் ஒன்றை பாதுகாக்க வேண்டுமானால் அதுதான் நம்முடைய மனசாட்சி.
That whatever your conscience tells you, you immediately obey it.
உங்களுடைய மனசாட்சி என்னெல்லாம் சொல்கிறதோ அதற்கு உடனடியாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்.
Ask God forgiveness.
தேவனிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள்.
Ask one another forgiveness.
ஒருவரிடத்திலே ஒருவர் மன்னிப்பை கேளுங்கள்.
Keep your conscience clear.
உங்கள் மனசாட்சியை தூய்மையாய் காத்துக் கொள்ளுங்கள்.
That is how we can be prepared for the coming of the Lord.
எப்படித்தான் நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியும்?
And the second thing is,
இரண்டாவது காரியம்,
whenever you get an opportunity, humble yourself.
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களை தாழ்த்தி விடுங்கள்.
Never try to exalt yourself.
ஒரு காலம் உங்களை நீங்களே உயர்த்த வேண்டாம்.
God gives his grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
If you do these two things,
இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்வீர்களாக,
humble yourself and keep a good conscience,
உங்களை நீங்களே தாழ்த்தி ஒரு நல்மனசாட்சியை காத்துக்கொண்டால்,
you can be a great blessing in your church.
உங்கள் சபைக்கு நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.
The Lord is building people together to be a body nowadays.
இந்த நாட்களிலே தேவன் அவருடைய சரீரமான சபையை அங்கங்கே கட்டி கொண்டு வருகிறார்.
Many many parts of Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே பல பல பகுதிகளிலே கட்டி கொண்டு வருகிறார்.
Building people into a fellowship.
ஒரு ஐக்கியத்திலே தேவன் கட்டுகிறார்.
You must be a part of that fellowship.
நாம் அந்த ஐக்கியத்திலே ஒரு பங்காக மாற வேண்டும்.
You must never do anything to destroy that fellowship.
அந்த ஐக்கியத்தை உடைப்பதற்கு அதை சேதம் விளைவிப்பதற்கு ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது.
You must do whatever you can to build that fellowship.
அந்த ஐக்கியத்தை கட்டுவதற்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும்.
Because that has to be like a light in your area for the Lord.
நீங்கள் தேவனுக்கென்று உங்களுடைய பகுதியிலே ஒரு ஒளியாய் தீபமாய் இருக்க வேண்டும்.
Not just a light for people.
மக்களுக்கு ஒரு ஜீவனாய் மட்டுமல்ல,
God wants to show your family and your church to the devil.
உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையும் பிசாசுக்கு தேவன் காண்பிக்க விரும்புகிறார்.
See that church there, see that home there, how they are.
இந்த சபையை நீ பார், இந்த குடும்பத்தை நீ பார், எப்படி இருக்கிறார்கள் பார்த்தாயா என்று பிசாசுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும்.
Do you know that the Lord wants to point you out to the devil?
பிசாசுக்கு தேவன் உங்களை பற்றி சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
See Ephesians chapter 3.
எபேசியர் 3ஆம் அதிகாரம்
Ephesians 3 and verse 10.
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
It says here that the wisdom of God, God wants to show it to the rulers and authorities in the heavenly places.
எபேசியர் 3:10 வாசிக்கிறோம், உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
That means the church is to be a testimony to the devil.
பிசாசுக்கு ஒரு சாட்சியாக சபை விளங்க வேண்டும்.
All the churches, CFC churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா CFC சபைகளும்
God wants each of them to be a testimony to the devil.
பிசாசுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
See these people, how they love one another.
இங்கே பார்த்தாயா இந்த மக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள்?
They are not very clever or rich.
இவர்கள் பணக்காரர்களோ அறிவாளிகளோ அல்ல.
But they love one another.
ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள்.
They seek to fellowship together.
அவர்கள் ஒன்றாக ஐக்கியத்தை நாடுகிறார்கள்.
Oh, the Lord says, see that home.
அந்த குடும்பத்தை பார்த்தாயா?
They are not very rich.
அவர்கள் மிகுந்த பணக்காரர்கள் அல்ல.
See how they seek to be a testimony for me.
ஆனால் எனக்கென்று ஒரு சாட்சியாக இருக்கும்படியா எப்படி வாழுகிறார்கள் பார்த்தாயா?
Please think of this, my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளை இவளை எண்ணி பாருங்கள்.
The Lord is trying to show us to Satan.
தேவன் சாத்தானுக்கு நம்மை காண்பிக்க முடியாது விரும்புகிறார்.
It's not true in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அவர்களால் முடியவில்லை.
As I told you in the Old Testament.
நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே
The devil never came into the picture there.
அங்கே பிசாசு அங்க படத்திற்கே வரவில்லை.
They were always fighting with human beings.
எப்பொழுதே அந்த மக்கள் மக்களோட போராடி கொண்டிருந்தார்கள்.
After Jesus came.
இயேசு வந்த பிறகு
the fight began with the devil, not with human beings.
இப்பொழுது போராட்டம் பிசாசோடு தான், மாம்சத்தோடு மனுஷரோடு அல்ல.
We are to be a testimony to Satan.
நாம் சாத்தானுக்கு ஒரு சாட்சியாக மாற வேண்டும்.
When Jesus said you are to be my witnesses.
எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன
பொழுது not only to people.
ஜனங்களுக்கு மட்டுமல்ல,
we must be a testimony to Satan.
இயேசுக்கென்று சாட்சியாக சாத்தான் முன்பாக காணப்பட வேண்டும்.
To people, they can only see us our external life.
மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையை மட்டுமே பார்க்கிறார்கள்.
And we must be an example to them.
நாம் அவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
But to Satan, we have to be example all the time.
ஆனால் சாத்தானுக்கு நாம் எல்லா நேரங்களிலேயும் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும்.
And that is why it's very important for us to know the authority that the Lord has given us over Satan.
ஆகவே தான் சாத்தான் மீது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும்.
We must know this that Jesus when he died on the cross,
இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது
he not only took away your sins,
உங்களுடைய பாவத்தை அவர் எடுத்து போட்டது மட்டுமல்ல,
please listen to this.
தயவுசெய்து
உங்கள்
மீது சாத்தானுக்கு இருக்கக்கூடிய வல்லமை அவர் முறித்து போட்டார்
on the cross.
சிலுவையிலே.
You must understand that.
நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Satan cannot touch you.
சாத்தான் உங்களை தொட முடியாது.
He cannot touch your family.
உங்கள் குடும்பத்தை தொட முடியாது.
His power was taken away on the cross.
சிலுவையிலே அவருடைய வல்லமையானது நீக்கப்பட்டு விட்டது.
So I want you to see that in scripture.
நீங்கள் வேதத்தில் அதை பார்க்க முடியாது விரும்புகிறேன்.
Colossians chapter 2.
கொலோசியர் 2 அதிகாரம்
verse 14 and 15.
14 15 வசனங்கள்.
Two things that Jesus did on the cross.
இயேசு சிலுவையிலே இரண்டு காரியங்களை செய்தார்.
See, whenever I preach, I quote scripture for one important reason.
எங்கெல்லாம் நான் பிரசங்கிக்கிறேனோ அங்கெல்லாம் வேத வசனத்தினுடைய குறிப்பை நான் இரண்டு காரியங்களுக்காக சொல்கிறேன்.
You may find a big difference between the way I preach and so many other people preach.
நான் பிரசங்கிக்கிற விதத்திற்கும் மற்றவர்கள் अनेक பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிற விதத்திற்கும் நீங்கள் பல வித்தியாசத்தை பார்க்கலாம்.
Most of them will quote just one or two scriptures in the beginning and then that's all.
அதில் अनेகர் ஒன்று இரண்டு வசனங்களை மட்டும் கோடிட்டு காண்பித்து விட்டு பிரசங்கத்தை முடித்து விடுகிறார்கள்.
I don't want your faith to depend on my cleverness. I want your faith to be rested in God.
உங்களுடைய விசுவாசமானது என்னுடைய அறிவை சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. உங்களுடைய விசுவாசமானது வேதத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
And all you dear elder brothers,
ஆகவே மூப்பர்களே, என்னை கேட்கிற மூப்பர்கள் எல்லாரும்,
I want to ask you a question.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Do you speak and teach people from God's word?
நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து மக்களுக்கு போதிக்கிறீர்களா, பிரசங்கம் பண்ணுகிறீர்களா?
Are you showing people God's word so that their faith can be based in God's word?
அவருடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்படும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறீர்களா?
Or you're just telling them nice stories?
அல்லது நல்ல கதைகளை எல்லாம் சொல்கிறீர்களா?
Examine yourself.
உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.
Faith cannot come by listening to testimonies.
சாட்சிகளை கேட்பதனாலே விசுவாசம் வராது.
Bible says faith comes by the word of God.
தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் விசுவாசம் வரும்.
That is why I keep quoting the scriptures.
ஆகவே தான் நான் வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன்.
I believe that God's word is more powerful than my words.
என்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிக வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
Where is God's word?
ஆகவே எங்கே தேவனுடைய வார்த்தை?
Number
1.
On the cross, Colossians 2:14.
கொலோசியர் 2:14.
He took away the certificate of our debt.
நம்முடைய கடன் பத்திரத்தை அவர் அதை குலைத்து விட்டார்.
That is all our sins was like a big debt we owed to God.
நம்முடைய எல்லா பாவங்களும் நாம் தேவனுக்கென்று கடன்பட்டிருக்கக்கூடிய கடன் பத்திரத்தை போல இருக்கிறது.
He canceled, tore up that
அந்த கடன் பத்திரத்தை இயேசு கிழித்து விட்டார்.
Secondly,
இரண்டாவதாக
பதினைந்தாம் வசனம், on the cross,
சிலுவையிலே,
he took away the armor that all these evil rulers and authorities with which they attack us.
இந்த தீமையான துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வைத்திருக்க கூடிய வல்லமை எல்லாம் அவர் உரிந்து கொண்டார்.
So the devil can't have any power over you.
ஆகவே பிசாசு வருகிறான், அவனுக்கு உங்கள் மீது எந்த வல்லமையும் இல்லை.
Many years in my Christian life, I did not know that.
அநேக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது எனக்கு தெரியவில்லை.
Because preachers did not tell me about this other thing that happened on the cross.
சிலுவையில் நடந்த இன்னொரு காரியத்தை பிரசங்கியாரால் எனக்கு சொல்லவில்லை.
So I was afraid of the devil.
நான் பிசாசை பார்த்து பயப்பட்டேன்.
There are many of you who are afraid of the devil.
உங்களில் அநேகர் பிசாசை பார்த்து பயப்படுகிறீர்கள்.
Something happens in your home and you say, oh, is the devil troubling me?
வீட்டில் ஏதாவது குழப்பம் நடந்து விட்டால் பிசாசு என்னை தொந்தரவு பண்ணுகிறான் என்று
சொல்கிறீர்கள். The devil cannot trouble you.
உங்களுக்கு உங்களை பிசாசு தொந்தரவு செய்ய முடியாது என்று தெரியுமா?
If you keep your conscience clear,
உங்களை மனசாட்சியை நீங்கள் சுத்தமாய் காத்துக்
கொள்வீர்களா?
நீங்களே தாழ்த்தி விட்டால்
no devil can touch you or your children.
எந்த ஒரு பிசாசும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொட முடியாது.
Satan was defeated on the cross.
சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
You must believe that.
நீங்கள் இதை நம்ப வேண்டும்.
You must tell the devil that.
நீங்கள் இதை பிசாசினத்தில் சொல்ல வேண்டும்.
You were defeated on the cross.
சாத்தானே, நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
Have you ever told the devil that?
எப்பொழுதாவது சாத்தானை பார்த்து சொல்லியிருக்கிறீர்களா?
You must tell that just like you speak to God, you must speak to the devil.
தேவனிடத்தில் எப்படி பேசுகிறீர்களோ அதேபோல சாத்தானிடத்திலும் நீங்கள் பேரிட்டு பேச வேண்டும்.
From your heart.
உள்ளத்திலிருந்து.
Satan,
சாத்தானே,
you were defeated on the cross by my Lord Jesus Christ.
என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
That is the confession and our testimony to the devil.
இதுதான் நாம் சாத்தானுக்கு சொல்லுகிற நம்முடைய வாயின் அறிக்கையின் சாட்சியாக இருக்கிறது.
You will not be afraid of the devil anymore.
இனிமேலும் சாத்தானுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை.
We must teach our children the same thing.
இதே காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
Satan cannot touch them.
சாத்தான் அவர்களை தொட முடியாது.
They don't have to have frightening dreams at night.
இரவு நேரங்களிலே பயமுறுத்தக்கூடிய கனவுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வர தேவையில்லை. சாத்தானுகளை தொட முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்க வேண்டும்.
You shall know the truth and the truth shall set you free.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
The Lord has given us authority over the power of Satan.
சாத்தானுடைய வல்லமையின் மீது தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
I'm not saying that Satan will not tempt you or attack you.
சாத்தான் உங்களை தாக்க மாட்டான் அல்லது உங்களை சோதிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை.
But you can overcome it. That's what I'm saying.
ஆனால் நான் சொல்கிறதால் நீங்கள் அவனை மேற்கொள்ள முடியும்.
See what Jesus said.
இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
John chapter 14.
யோவான் 14 ஆம் அதிகாரம்.
John 14 and verse 30.
யோவான் 14 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனம்.
30.
30 ஆம் வசனம்.
I will not speak with you anymore. But the ruler of the world is coming and he's got nothing in me.
யோவான் 14 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனம். இனி நான் உங்களுடன் அதிகமாக பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில்
ஒன்றும் இல்லை. See, God allowed the Satan even to attack Jesus.
இயேசுவையே தாக்கும்படியாக தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார்.
Jesus overcame him.
இயேசு அவனை ஜெயித்தார்.
He said, the ruler of the world is coming against me.
இந்த உலகத்தின் அதிபதி எனக்கு விரோதமாக வருகிறான்.
See, the Father allowed the devil to come and attack Jesus.
பிதா இயேசுவை தாக்கும்படியாக சாத்தானுக்கு அனுமதிப்பாரா?
Yes.
ஆம்.
To show that he can be overcome.
அவர் ஜெயிக்க முடியும் என்பதை காண்பிக்க முடியாக.
So Jesus said, he's got nothing in me, he cannot touch me.
அவனை தொட முடியாது, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார்.
We should be able to say the same thing.
நாமும் இதே காரியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
Satan can come against me, my family, he cannot touch me or my
சாத்தான் எனக்கு விரோதமாக என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வருவான், ஆனால் அவனை தொட முடியாது.
All the religions of the world, they are afraid of witchcraft and the devil.
உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் பில்லி சுனியத்தை குறித்தும் பிசாசை குறித்தும் பயப்படுகிறார்கள்.
But we are not afraid because he was defeated on the cross.
அவன் கல்வாரியில் தோற்கடிக்கப்பட்டபடியினால் நமக்கு அந்த பயம் இல்லை.
You know that nobody can do any witchcraft on you if you are cleansed in the blood of Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருந்தால் எந்த ஒரு பில்லி சுனமும் உங்கள் மீது பலிக்காது.
You don't have to be afraid of somebody trying to do witchcraft on you.
யாரோ எனக்கு விரோதமாய் செய்வினை செய்து விட்டார்கள் என்று சொல்லி பயப்பட தேவையில்லை.
Nobody can put a curse on you.
யாருமே உங்கள் மீது எந்த ஒரு சாபத்தையும் வைக்க முடியாது.
Impossible.
அது கூடாத காரியம்.
Keep your conscience clear.
உங்கள் மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள்.
If you commit yourself to Christ,
உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தால்
completely,
முழுமையாக,
the devil cannot touch you.
சாத்தான் உங்களை தொட முடியாது.
It's like, you know, when the rain is falling,
மழை பெய்யும் பொழுது,
if you are under this roof, not one drop of rain will come upon you.
இந்த கூரைக்கு கீழே நீங்கள் இருந்தால் ஒரு சொட்டு மழை கூட உங்கள் தலையின் மீது விழாது.
Do you believe that?
நீங்கள் இதை நம்புகிறீர்களா?
Raining like anything outside.
வெளியே கொட்டோ கொட்டு என்று மழை கொட்டலாம்.
But you are under this roof.
ஆனால் நீங்கள் இந்த கூரைக்கு கீழாக இருக்கிறீர்கள்.
Not one drop can fall on you.
ஒரு சொட்டு கூட உங்கள் தலையில் விழாது.
But if you put one hand outside,
ஆனால் கையை வெளியே நீட்டி பாருங்கள்.
That will get wet.
கை நனைந்து விடும்.
So if there is some area in your life that is in darkness,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி இருளிலே இருந்தால்,
then that part Satan can attack.
அந்த பகுதியை சாத்தான் தாக்க முடியும்.
Otherwise he can't attack you.
இல்லாவிட்டால் அவன் உங்களை தாக்க முடியாது.
That is why I say keep your conscience clear.
ஆகவே தான் உங்கள் மனசாட்சியை தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன்.
As soon as you have fallen into sin, confess it and ask God to cleanse you.
பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அறிக்கை செய்து
மன்னிப்புங்கள்.
எப்பொழுதுமே உங்கள் மனசாட்சியை தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள்.
The devil will not be able to touch you.
பிசாசு உங்களை ஒரு காலம் தொட முடியாது.
Say to Satan, you were defeated on the cross.
சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய்.
You cannot touch me.
நீ என்னை தொட முடியாது.
And let's teach our children that also.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதையும் சொல்லிக் கொடுப்போம்.
That is how we can build the church and that's how we can build our home.
இப்படி தான் நாம் சபையை கட்ட முடியும். இப்படி தான் நாம் நம்முடைய வீட்டு குடும்பத்தை கட்ட முடியும்.
See this verse.
இந்த வசனத்தை பாருங்க.
In Revelation.
வெளிப்படுத்தின விசேஷம்.
In chapter
12. 12 அதிகாரம்.
Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
We read of a time when Satan, who is deceiver of the whole world, is thrown down, verse 9.
9வது வசனத்திலே வாசிக்கிறோம், உலக மனைத்தி மோசம் போக்குகிற பிசாசு அவன் பூமியிலே விழத் தள்ளப்பட்டான்.
But
ஆனால்
all those who were overcomers overcame him, verse 11.
11வது வசனத்திலே அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
They overcame him by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள்.
By the word of their testimony.
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள்.
They did not love their lives unto death.
மரணம் நெருங்குகிறதென்றாலும் அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் என்று வாசிக்கிறோம்.
Now those of you who have come newly to our churches.
நம்முடைய சபைகளுக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள்.
I want to teach you this. Many who are here in our churches already know it.
ஏற்கனவே சபையில் இருக்கிறவர்கள் அதை அறிந்திருப்பீர்கள். புதிதாய் வருகிறவர்களுக்கு சொல்கிறேன்.
You must be an overcomer over Satan.
நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும்.
And this is the way to overcome Satan.
இப்படி தான் சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும்.
First of all by the blood of Jesus Christ.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
There are two things the blood of Jesus Christ does for us.
நமக்கென்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இரண்டு காரியங்களை செய்கிறது.
Forgives our sin.
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது.
And justifies us.
நம்மை நீதிகரிக்கிறது.
Now you need to understand the difference between being forgiven and being justified.
மன்னிக்கப்படுவதற்கும் நீதிமானாக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to explain it simply to you so that you understand what the blood of Jesus Christ has done for us.
இயேசு கிறிஸ்து நம்முடைய இரத்தம் நமக்கென்று என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் முடியாக எளிய விதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
When we sin,
நாம் பாவம் செய்வோமா?
We have a big debt to God.
நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கென்று ஒரு பெரிய கடன் படுகிறோம்.
Imagine if you owed somebody 10 crores of rupees.
10 கோடி ரூபாய் நீங்கள் ஒருவரிடத்தில் கடன்பட்டு விட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்வோம்.
And you are wondering when will you ever be able to pay.
எப்பொழுதுதான் இந்த கடன் இந்த வெளியே வருவேன் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறீர்கள்.
That is how sin is.
இப்படி தான் பாவம் இருக்கிறது.
10 crores I owe to God.
10 கோடி ரூபாய் நான் தேவனிடத்தில் கடன்பட்டிருக்கிறேன்.
And the Lord says I forgive it all.
ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
That in one moment
ஒரு க்ஷணத்திலே
all your debt is gone.
உன்னுடைய எல்லா கடனும் நீங்கி போய் விட்டது.
Your bank account which was minus 10 crore has become zero.
உங்களுடைய வங்கி கணக்கிலே மைனஸ் 10000 கோடி இப்பொழுது பூஜ்யமாக மாறி விட்டது.
It's all forgiven.
எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
That itself should make you very happy.
இதுவே உங்களை அதிக சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும்.
That is called forgiveness.
இதுதான் மன்னிப்பு.
Through the blood of Jesus Christ.
இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
Then it says in Romans 5:9 we are justified by his blood.
ரோமர் 5:9-ல் வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
I'll tell you what that means.
அது என்னென்று உங்களுக்கு சொல்கிறேன்.
That means not only God clears your debt.
உங்களுடைய கடனை அவர் நீக்குவது மட்டுமல்ல.
Now he puts 10 crores into your account.
இப்பொழுது 10 கோடி ரூபாயை உங்களுடைய கணக்கிலே போட்டு விடுகிறார்.
Oh, what type of blessing that is.
Oh, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது.
Yesterday I had 10 crores debt.
நேற்றைக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருந்தது.
Today I am not only forgiven.
இன்றைக்கு நான் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல.
But I have got 10 crores in my account. இப்போ
என்னுடைய வங்கி கணக்கிலே 10 கோடி ரூபாய் வந்து விட்டது.
That should make us so excited.
எவ்வளவு நம்மை பரவசப்படுத்த வேண்டும் அது.
That is an illustration of what Jesus does for us.
இயேசு நமக்காக எதை செய்கிறார் என்பதனுடைய விளக்கம்.
I have so many sins.
எவ்வளவு பாவங்கள்.
The blood of Jesus cleanses me.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது.
This is all gone, zero.
எல்லாம் முடிந்து விட்டது இப்பொழுது பூஜ்யம்.
And now he puts something into my account.
இப்பொழுது என்னுடைய கணக்கிலே அவர் ஒன்றை போடுகிறார்.
What is that?
அது என்ன?
The righteousness of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நீதி.
That is like putting 10 crores into my bank account.
அதனுடைய வங்கி கணக்கிலே 10 கோடி ரூபாய் போடுவது போல.
There's no reason for you to be unhappy then.
நீங்கள் சந்தோஷமில்லாதவரா இருப்பதற்கு காரணமே இருக்க கூடாது இல்லை.
Why is it so many believers are so long faced and unhappy?
ஏன் अनेक விசுவாசிகள் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் முன்னே இருக்கிறார்கள்?
Because they don't believe their sin is all debt is all cancelled.
ஏனென்றால் அவருடைய பாவம் அவங்கள் கடன் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டது என்பதிலே விசுவாசம் இல்லை.
Let me ask you.
நான் உன்னை கேட்கிறேன்.
Supposing you had a great debt.
பெரிய கடனில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And one day it's all forgiven.
ஒரு நாளில் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
And somebody put 10 crores into your bank account.
யாரோ ஒருவருடைய வங்கி கணக்கில் 10 கோடி ரூபாய் போடுகிறார்கள்.
How will your face look?
உன் முகம் எப்படி இருக்கும்?
You go with a long face.
என்று கொண்டே நீங்கள் போவீர்களா? நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு சந்தோஷமா இருப்பீர்கள்.
It is even one more wonderful than that to have the righteousness of Christ.
அதை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டது தான் இயேசு கிறிஸ்துவின் நீதியை நாம் பெற்றுக்கொள்வது.
I want to tell you my dear brothers and sisters.
நரிமன சகோதரர்களே நான் உங்களுக்கு சகோதரிகளே உங்களுக்கு சொல்கிறேன்.
I want to encourage you to be a really happy Christian.
உண்மையான சந்தோஷமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Everybody in our church must be happy.
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சந்தோஷமுள்ளவர்களாய் மகிழ்ச்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
Sins are forgiven.
நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
We are justified by his blood.
அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
The devil has been defeated.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்.
We are on the victory side.
நாம் ஜெயத்தின் பக்கம் இருக்கிறோம்.
We must be happy all the time.
நாம் எல்லா நேரத்திலும் சந்தோஷமா இருக்க வேண்டும்.
We may have some trials and difficulties.
சில உபத்திரவங்களும் கஷ்டங்களும் இருக்கலாம்.
But the Bible says, tell the Lord about that.
அதை குறித்து தேவனுடைய சொல்லுகள் என்று வேதம் சொல்கிறது.
And praise the Lord that your sin is forgiven.
உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள்.
And give your testimony to the devil, my sins are all forgiven.
உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற சாட்சியை பிசாசுக்கு சொல்லுங்கள்.
Romans Revelation 12:11.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:11.
The blood of the lamb.
ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம்.
That's what I told you just now.
இப்பொழுது நான் அதை தான் சொன்னேன்.
Forgiven.
மன்னிக்கப்படுதல்.
And then justified.
நீதிமானாக்கப்படுதல்.
Secondly,
இரண்டாவதாக,
it says give your testimony to the devil.
உன்னுடைய சாட்சியின் வசனத்தை சாத்தானுக்கு சொல்லுங்கள்.
The word of your testimony.
உன்னுடைய சாட்சியின் வசனம்.
Testimony to Satan.
சாத்தானுக்கு சொல்லக்கூடிய சாட்சி.
Satan.
சாத்தானே,
I have been forgiven.
நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன்.
You can't touch me.
நீ என்னை தொட முடியாது.
You were defeated on the cross.
நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
You must tell the devil that.
நீங்கள் பிசாசுனிடத்தில் இதை சொல்ல வேண்டும்.
There are many believers who never once told the devil you were defeated on the cross.
நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று ஒருமுறை கூட சாத்தானிடத்தில் சொல்லாத விசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள்.
Whenever I lead a sinner to faith in Jesus Christ.
எப்பொழுதெல்லாம் ஒரு பாவியை இயேசுவினிடத்தில் வழிநடத்துகிறேனோ.
I ask the person to accept Christ.
அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாய் சொல்லுகிறேன்.
I say now you've spoken to God, your sins are forgiven.
இப்பொழுது நீ தேவனிடத்தில் பேசிவிட்டாய், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
Now I want you to speak to the devil.
இப்பொழுது நீ பிசாசோடு பேச முடியாது நான் விரும்புகிறேன்.
The devil.
பிசாசை பார்த்து,
Satan.
சாத்தானே,
I don't belong to you.
நான் உனக்கு சொந்தமானவன் அல்ல.
I belong to Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
He is my Lord.
அவரே என்னுடைய ஆண்டவர்.
And he defeated you on the cross.
அவர் உன்னை சிலுவையிலே தோற்கடித்தார்.
You cannot touch me.
நீ என்னை தொட முடியாது.
You cannot touch my family.
என் குடும்பத்தை தொட முடியாது.
You cannot give my children any dirty dreams.
என்னுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட கனவுகளை கொடுக்க முடியாது.
You cannot give my children fearful dreams at night.
இரவிலே பயங்கரமான கொடூரமான கனவுகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது.
You cannot come into my house.
என்னுடைய குடும்பத்துக்குள்ள நீ வர முடியாது.
I resist you in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எதிர்க்கிறேன்.
You must say that to the devil.
நீங்கள் அதை பிசாசனத்தில் சொல்ல வேண்டும்.
James chapter 4.
யாக்கோபு 4 அதிகாரம்.
James 4 and verse 7.
யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம்.
Submit to God.
கர்த்தருக்கு முன்பாய் உங்களை தாழ்மைப்படுங்கள்.
And resist the devil and he will flee from you.
பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்.
Do you believe that?
நீங்கள் இதை நம்புகிறீர்களா?
How many of you believe that if you resist the devil in the name of Jesus Christ he will run away from you?
இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவன் அங்கே நிற்கவே முடியாது.
I mention this because I've seen some CFC believers even after many years they think the devil can come and oppress their family.
CFC சபையிலே நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் अनेक ஆண்டுகளாகியும் பிசாசு வந்து அவர்களை நெருக்குவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்.
That means they don't know that he was defeated on the cross.
அப்படியானால் பிசாசு கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
We must give the word of our testimony. We overcome Satan by the word of our testimony.
நம்முடைய வாயின் சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயிக்க வேண்டும்.
Resist the devil and he will flee from you.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்.
And that is how we can encourage our children also to have faith.
இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளும் விசுவாசம் உடையவர்களாய் அவர்களை நாம் உற்சாகப்படுத்த முடியும்.
It doesn't depend on how old you are.
எவ்வளவு நீங்கள் வயதானவர்கள் என்பதை பொறுத்தல்ல.
Even a little 10-year-old child can resist the devil.
10 வயது பையன் கூட பிசாசை எதிர்க்க முடியும்.
It is in the name of Jesus. The devil is afraid of the name of Jesus.
பிசாசு இயேசுவின் நாமத்திற்கு பயப்படுகிறது.
Do you know the mighty power there is in the name of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
We can use that name in all types of situations.
எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் இந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும்.
If our conscience is clear,
நம்முடைய மனசாட்சி சுத்தமுள்ளதா இருந்தால்,
we can use the name of Jesus in all types of situations.
எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்த முடியும்.
In prayer to God,
தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது,
to resist the devil,
பிசாசை எதிர்க்கும் பொழுதும்,
he will flee from you.
அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்.
I know what a change it brought in my life since when I understood this truth.
Inda satyathai naan velangi konda poludhu ennude vaazhkil evlo periya maatrathai kondu vandhadu endru enni paarkiren.
Just like the change that came into your life when you knew your sins were forgiven.
Unude paavangal mannikkappattathu endru arinda maatrathil unude vaazhkile vandha oru maatram.
I hope all of you will know.
Ningal ellarum idu arindhu kolvil endru nambugiren.
Children especially.
Kurippaga chinna pilligal.
That you never never have to be afraid of the devil.
Oru kaalam pisasai paartha chinna pilligale bayapadathirgal.
Resist him.
அவனை எதிர்த்து நில்லுங்கள்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
He will flee from you.
அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்.
And the other thing I want to say is,
நான் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம்,
there is a power in fellowship.
ஐக்கியத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது.
Sometimes,
சில நேரங்களிலே,
you find yourself resisting the devil and you're still struggling.
நீங்கள் பிசாசை எதிர்க்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
Go and pray with one more person.
இன்னும் ஒரு நபரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
Matthew 18 verse 20,
மத்தேயு 18:20,
where two or three are gathered together, I am in the midst.
இரண்டு மூன்று பேர் எங்கே கூடுகிறார்கள் அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார்.
So there is a power in fellowship.
ஆகவே ஐக்கியத்திலே ஒரு வல்லமை உண்டு.
Do you know that when Jesus was going through a great struggle,
இயேசு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது,
in Gethsemane,
கெத்செமனேயிலே,
you know what he did?
அவர் என்ன செய்தார் தெரியுமா?
He told his weak disciples.
அவருடைய பலவீனமான சீஷர்களை பார்த்து சொன்னார்,
Peter,
பேதுருவே,
James,
John, யாக்கோபே, யோவானே,
I am under great pressure.
நான் இப்பொழுது மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறேன்.
Can you picture Jesus saying this?
இயேசு இப்படி சொல்லுவதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
This is Jesus.
இயேசு, இது இயேசு.
Peter,
பேதுருவே,
James,
யாக்கோபே,
John,
யோவானே,
I'm going through a lot of pressure now.
இப்பொழுது நான் மிகுந்த அழுத்தத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன்.
Please pray with me.
என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
Can you imagine Jesus asking people to pray with him?
இயேசு அந்த பலவீனமான சிஷ்யர்கள் தன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறார் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா?
Some of us are too proud.
நம்மிலே ஒரு சிலர்
to pray with us.
மற்றவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்க கூடாத அளவுக்கு பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Learn from Jesus.
மற்ற விசுவாசிகளோடு கூட ஐக்கியப்படுங்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கே இரண்டு மூன்று பேர் கூடுகிறீர்களோ, அவர்கள் மத்தியிலே இயேசு இருக்கிறார். உங்கள் மனைவியோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
Pray with your husband.
உங்கள் கணவனோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
If you can't do it, if you forget to do it every day, pray whenever you can.
நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க மறந்து விட்டால் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது ஜெபியுங்கள்.
But even if it's just 2-3 minutes,
அது ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலும்
there is a power when two or three people pray together.
ரெண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு வல்லமை ஏற்படுகிறது.
That is called the church.
அதுதான் சபை என்று அழைக்கப்படுகிறது.
That's why it's important for us to fellowship together in a church so that we can overcome Satan.
ஆகவே தான் நாம் சாத்தானை மேற்கொள்ளும்படியாக நாம் சபை என்ற ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டியிருக்கிறது.
It's true that you can resist the devil and he will flee from you.
நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்றால் அவன் ஓடிப்போவான் என்பது உண்மைதான்.
But sometimes,
ஆனால் சில நேரங்களிலே,
you need to pray with other people.
மற்றவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
Even Jesus needed to pray with others when he was with under terrific pressure.
இயேசு மிகுந்த அழுத்தமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இயேசுக்கு மற்றவருடைய ஜெபம் தேவைப்பட்டது.
There were many times we read Jesus went and prayed alone.
அநேக சமயங்களில் இயேசு தனியாய் போய் ஜெபித்தார் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம்.
Most of the time we can pray alone.
அநேக சமயங்களில் அவர் தனியாக ஜெபிக்க முடிந்தது.
There was one time when Jesus said, I can't pray alone. I want Peter, James and John to pray with
me. ஒரு முறை இயேசு சொல்கிறார், என்னால் தனியாக ஜெபிக்க முடியாது, இப்பொழுது எனக்கு யோவான், யாக்கோபு, பேதுரு வேண்டும் என்று சொல்கிறார்.
I want to say to you, there are times in your life where you need to pray with some other sisters or some other brothers.
ஆகவே சில சகோதரிகளோடு கூட அல்லது சில சகோதரர்களோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டிய சில கட்டாய நிர்பந்தங்கள் நேரங்கள் ஏற்படும்.
That is why you need to be a part of a church.
ஆகவே தான் நீங்கள் சபையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்.
Value that church.
நீங்கள் அந்த சபையை மதியுங்கள்.
And seek fellowship with at least 2-3 good brothers there.
அங்கே இருக்கக்கூடிய 2-3 நல்ல சகோதரர்களிடத்திலாவது நீங்கள் ஐக்கியத்தை தேடுங்கள்.
Fellowship you sisters with 2-3 sisters at least.
குறைந்தபட்சம் 2-3 நல்ல சகோதரர்கள் இருந்தால் அவர்களோடு கூடவாவது ஐக்கியப்படுங்கள்.
Pray together when you can't pray alone.
தனியாக ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் சேர்ந்து ஜெபியுங்கள்.
God can do miracles for you.
தேவன் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய முடியும்.
This is what God wants to do in all of our churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய எல்லா சபைகளிலும் தேவன் இதை தான் செய்ய விரும்புகிறார்.
He wants you to be an overcomer.
நாம் ஜெயாளிகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
Drive the devil right out of your home and right out of your church.
குடும்பத்தை விட்டும் சபையை விட்டும் வெளியே பிசாசை விரட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்.
One last verse.
கடைசி வசனம்.
Matthew 16.
மத்தேயு 16 அதிகாரம்.
And verse 18.
மத்தேயு 16 அதிகாரம்.
The Lord says I will build my church and the gates of hell will not prevail against it.
மத்தேயு 16 18 ல இயேசு சொல்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுவதில்லை.
This is our desire throughout Tamil Nadu.
தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை இதுதான்.
Many places Jesus will build his church.
பல இடங்களில் இயேசு தம்முடைய சபையை கட்ட முடியாத நாம் விரும்புகிறோம்.
Church that is so strong that Satan cannot even shake it.
சாத்தான் அசைக்க கூட முடியாத அளவுக்கு வலிமையான உறுதியான சபைகள்.
And that's why I want to encourage you to seek fellowship with at least 2 or 3 people in your church.
ஆகவேதான் குறைந்தபட்சம் 2-3 பேராவது நீங்க பேரோடையாவது நீங்கள் ஐக்கியத்தை தேடுங்கள்.
Don't look for big crowds.
பெரிய கூட்டம் வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம்.
Why don't you sometimes gather 2 or 3 people in your home or in somebody's home and say, let's spend a little time in prayer.
ஏன் உங்கள் வீட்லயோ அல்லது வேறு யாரோ ஒருவருடைய வீட்லயோ நாம் 2-3 பேராய் சேர்ந்து நாம் ஜெபிப்போம் என்று நீங்கள் கூட கூடாது?
Even 5-10 minutes.
5 or 10 நிமிஷம், 15 நிமிஷம் போதும்.
Not saying every day or every week, but
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் என்று சொல்லவில்லை.
Seek to build fellowship with 1 or 2.
ஒருவரோடு ஐக்கியத்தை கட்டுமடிக்க நாடுங்கள்.
And many of your problems can be solved.
உங்களுடைய பிரச்சனைகளில் अनेक பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியும்.
Because when 2-3 people come like that.
இப்படி 2-3 பேர் வரும் பொழுது
Jesus is in the midst.
இயேசு அவர் மத்தியிலே இருக்கிறார்.
Many times some of us have had problems.
அநேக சமயங்களிலே நம்மளே ஒரு சில இடத்துல பிரச்சனை ஏற்படுகிறது.
Problems with our family.
நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறது.
Problems with our children.
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பிரச்சனை.
And we have tried to handle it all alone.
தன்னந்தனியாக அவைகளை எல்லாம் நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி முயற்சித்திருக்கிறோம்.
We don't have to handle it alone.
தனியாக அதை நீங்கள் கையாள தேவையில்லை.
Seek the fellowship of 2 or 3 brothers or 2 or 3 sisters and pray with them.
2-3 சகோதரர்கள் அல்லது 2-3 சகோதரோடு கூட சேர்ந்து நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள்.
And you'll see an answer to your prayer.
உங்கள் ஜெபத்திற்கு பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள்.
Let's do that in the days to come.
வரக்கூடிய நாட்களில் அப்படி செய்யுங்கள்.
So that throughout this state of Tamil Nadu the name of Jesus can be glorified through our churches.
தமிழ்நாடு முழுவதுமாக நம்முடைய சபைகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
So there are some very practical things that you have heard in these days.
இந்த நாட்களிலே நீங்கள் சில நடைமுறைக்கொத்த காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள்.
And whatever God has spoken to you particularly.
குறிப்பாக தேவன் எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய பேசி இருப்பார்.
Say Lord I want to do that.
ஆண்டவரே இதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று
சொல்லுங்கள். Don't let the devil take away from your mind what you heard in these days.
இந்த நாளிலே நீங்கள் கேட்ட காரியங்களை உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடாதபடிக்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம்.
I want to do something practically about this in the days to come.
ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே நடைமுறையில் இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள்.
I want Satan to be defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி,
my home,
என் குடும்பத்திலும் சரி,
in my church,
என் சபையிலும் சரி.
Teach me Lord to forgive everyone.
ஆண்டவரே எல்லாரையும் மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும்.
Teach me to keep my conscience clear at all times.
எல்லா நேரங்களிலும் என்னுடைய மனசாட்சியை தீமையாய் காத்துக்கொள்வேன்.
And Lord lead me to 1 or 2 people with whom I can pray.
ஆண்டவரே நான் ஜெபிக்கக்கூடிய 2 அல்லது 3 பேர் இடத்துல என்னை வழிநடத்தும். ஆண்டவரே
even if it's only 5 or 10 minutes.
5 அல்லது 10 நிமிடங்களா இருந்தாலும் சரி.
Just like Jesus prayed along yes, with Peter, James and John.
இயேசு பேதுரு யோவான் யாக்கோபோடு கூட சேரல.
Lord help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
Forgive me that I have not cared for this in the past.
ஆண்டவரே கடந்த நாட்களில் இதை குறித்து நான் கவலையீனமாக இருந்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே.
Many of your problems can be solved that way.
உங்களுடைய அநேக பிரச்சனைகள் இதன் மூலமாய் தீர்க்கப்படும்.
Pray with your wife.
மனைவியோடு கூட சேர்ந்து ஜெபிங்க.
Pray with your husband.
கணவனோடு கூட சேர்ந்து ஜெபிங்க.
Those are the first people you should pray with.
நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முதலாவது நபர் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும்.
Make sure the devil doesn't put a foot inside your home.
ஆகவே குடும்பத்திலே சாத்தான் ஒரு அடி எடுத்து வைக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help every family here.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே.
Encourage everyone.
ஒவ்வொரு உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே.
Help us to be overcomers.
ஆண்டவரே ஜெயாளிகளாய் நாங்கள் மாற உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.